பிலிப்பியர் முதலாவது அதிகாரம். முதல் ஆறு வசனங்களை சிந்திப்போம். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 270, முதல் ஆறு வசனங்களை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தின் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடனே விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன் என்பதை ஜெபித்து நாம் சிந்தனைக்குள்ளார்த்தனும் சொல்லலாம். அன்பும் கிருபியும் இறக்கும் நேர்ந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியுமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலும் கூட உடைய கிருபை புரிந்தன வசனங்களை கேட்கும்படியாக, அன்றுவரே சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ளும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே விசுவாசிகளாக நாங்கள் சரியான முறையிலே சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த நீர் கிருபை பாராட்டினீர். இதே போல இப்பொழுதும் கூட நாங்கள் சிந்திக்க இருக்கிற வசனங்களை ஆசீர்வதித்தாரும், திருச்சபை மக்களோடு பேசும். ஒரே நீர் மட்டுமே உயர்ந்திருக்கும் ஆட்சேபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ச்சியாக இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சிந்தித்து வருகிறோம். இதுல நம்ம பார்க்கும்போது கடந்த வாரம் எப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பது என்று சிந்தித்தோம். இந்த பிலிப்பியருடைய நிருபத்தை பார்க்கும் பொழுது பிலிப்பியருடைய கருப்பொருள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்படி ஒரு விசுவாசி இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த நிருபத்திலிருந்து பவுல் பிலிப்பிய பட்டண திருச்சபைக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார். கடந்த வாரத்தில் நாம் சிந்திக்கும் போது கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் எப்படி இருக்க முடியும் என்று சிந்திக்கும் போது அதுல மூன்று காரியங்களை பார்த்தோம். முதலாவது, ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உறவு கடவுளோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். தனிப்பட்ட முறையிலே அந்த விசுவாசியானவன் கடவுளோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, கூட்டாக சபையின் உறவு கடவுளோடு நெருங்கி காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, சபையின் உறவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது மனிதன் சந்தோஷமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்தோம். குறிப்பாக இந்த பிலிப்பிய நிருபத்தை பார்த்தீங்க அப்படின்னா பவுல் எழுதின ஒரு சிறப்பான நிருபமாக இருக்கிறது. இந்த நிருபத்துல இறையியல் பூர்வமான காரியங்களை மட்டும் சொல்லித்தராமல், எப்படி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்று மட்டும் சொல்லித்தராமல் தன்னுடைய வாழ்க்கையை இதில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சார்ந்து எப்படி நடப்பது என்பதையும் அதிகமாக இந்த பிலிப்பிய நிருபத்திலே எழுதி காமித்திருக்கிறார். அதனால்தான் பார்க்கிறோம் நான் என்ற பதம் 64 முறை இந்த நிருபத்திலே பயன்படுத்த வந்திருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது பிலிப்பிய நிருபம் சந்தோஷத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதே போல அந்த சந்தோஷத்தை கற்றுக்கொண்ட மனிதன் யார் என்றும் இந்த பிலிப்பிய நிருபம் சொல்லிக் கொடுத்திருக்கு. இந்த சந்தோஷத்தை கற்றுக்கொண்ட மனிதன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இந்த நிருபத்தின் ஆசிரியர் பவுலாக இருக்கிறார். பவுல் அந்த கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை தன்னுடைய தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம். இன்றைய தினத்திலும் கூட நாம் இந்த 3 முதல் 6 வசனங்களை சிந்திக்கும் போது என்ன சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்கும் மனிதனின் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். 3 முதல் 6 வசனங்கள் எதை கற்றுக் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்கும் மனிதனின் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிலிப்பு பட்டணத்து சபைக்கும் இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். முதலாவது, மெய்யான சந்தோஷத்தை உடைய மனிதன் ஜெபிக்கும் குணமுடையவனாக இருக்கிறான். மெய்யான கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற மனிதன் ஜெபிக்கும் குணமுடையவனாக இருக்கிறான். நம்மளுக்கு அதற்கு ஆதாரமாக 6ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் சிந்திக்க இருக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்னு 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷம் பண்ணி என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே முதலாவது ஆறாம் வசனத்துல பார்க்கிறோம், நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன் என்று பார்க்கிறோம். பவுல் ஜெபத்திலே தன்னுடைய இருதயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஜெபத்திலே பவுல் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துகிறார். ஜெபத்திலே தன்னுடைய நன்றி அறிதலையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய நேசத்தையும் தன்னுடைய ஏக்கத்தையும் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிற ஒரு குணாதிசயத்தை கொண்ட மனிதனாக இருக்கிறார். பார்க்கும்போது ஆங்கிலத்துல பார்க்கும்பொழுது ஐ தேங்க் மை காட் அப்படின்னு சொல்லும், நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பார்க்கிறோம். இவை உண்மையான ஜெபமாக இருக்கிறது. இந்த பதத்தை பயன்படுத்தி பார்க்கும்போது நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் அவர் இந்த பிலிப்பு பட்டணத்து சபையை நினைக்கும் போதெல்லாம் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் 18 பாத்தீங்க அப்படின்னா, நாலாம் அதிகாரம் 18 எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாகி இருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான குந்த பலியுமாக எபாப்ராவின் தீத்துவின் கையிலே வரப்பெற்று கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஏன் அப்படின்னு எதுக்கு அவர் நன்றி சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிலிப்பு சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட உதவிக்காக பெறப்பட்ட உதவிக்காக அவர் அந்த சபைக்கு நன்றி, தேவனுக்கும் அந்த சபைக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம் இந்த பவுல் சபைக்கும் தேவனுக்கும் நன்றி சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என் தேவனை என்று கூறியிருக்கிறார், மை காட் அப்படின்னு கூறியிருக்கிறார். இந்த என் தேவன் அப்படின்னு சொல்லும் போது அது பவுலுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த உறவு அவர் என் தேவன் என்று சொல்லும் போது என்னுடைய கடவுள், அவரிடமாக தேவன் தன்னுடைய பொசஷன் அப்படின்னு சொல்றார், அவர் என்னுடைய தேவன் என்று அந்த நன்றி அறிதலை சொல்லும் போது சொல்கிறார். இது எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் தேவனோடு மிக நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம முதலாம் அதிகாரம் 1 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த எஜமானுக்கு நெருங்கிய உறவோடு, எஜமான இடத்தில் மிக நெருங்கிய உறவோடு காணப்பட்ட ஒரு அடிமையாக பவுல் தன்னை இந்த இடத்துல சித்தரித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உறவு கிருபையின் ரட்சிப்பின் தாக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறது. என் தேவன் என்று சொல்லும் போது கடவுள் இடத்திலிருந்து அவன் பெற்ற அந்த கிருபையின் தாக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடைமுறைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அந்த கிருபையின் தாக்கம் அவனுடைய வாழ்வை மாற்றுகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன் அவனுடைய சூழல், அவனுடைய சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் சிறைச்சாலையில இருக்கிறார், சிறைச்சாலையில விலங்குகளால் கட்டப்பட்டு இருக்கிறார். அந்த கட்டப்பட்டு இருக்கிற சூழலிலும் அவர் என் தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் கட்டப்பட்டு இருந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் ஜபத்திலே தேவனுக்கு நன்றி சொல்வது, அவருடைய எண்ணம் எல்லாம் தேவனை பற்றியதாகவே இருக்கிறது. அவரே எல்லாவற்றுக்கும் காரணராயிருக்கிறார், அவரே எல்லாத்தையும் ஆண்டு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்ற எண்ணத்தையும் சிந்தனையும் எப்பொழுதும் உடையவராய், அவர் என்னுடைய தேவன் என்று உணர்ந்து கொண்டு என்னுடைய வழிகள் எல்லாம் என்னுடைய தேவனுக்கு உட்பட்டவைகள், என்னுடைய தேவனுக்கு தெரியும் என்ற உறவோடு அவர் அந்த இடத்துல என் தேவன் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். என் தேவன் என்ற பதத்தை பார்க்கும்போது சங்கீதக்காரன் அதிக முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் சங்கீதக்காரன் பயன்படுத்தும் போது அவன் ஒரு நெருங்கிய உறவை அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உறவு அவ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் உறவை வெளிப்படுத்துகிறது. பவுல் சொல்றார், என் தேவன் என்று சொல்லும் போது அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் மூலமாக மட்டுமே இந்த உலக என்னுடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்கிறது, அவரே அதற்கு காரணத்தா. பார்க்கும் போது பிலிப்பிய பட்டணத்துல இந்த நிருபம் வாசிக்கப்படும் போது ஒரு விஷயம், எங்கிருந்து அவர் இந்த நன்றியை சொல்றாருன்னா சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு. இப்ப பவுல் எதை நம்பி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் கட்டப்பட்டு இருப்பதும் நான் சிறைச்சாலையில இருப்பதும் தேவனுக்கு உரியதாக இருக்கிறது, தேவனுக்கு அது தெரிந்திருப்பது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பவுல் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தன் முழு நம்பிக்கையை அவர் மீது மட்டுமே வைத்திருந்தபடியால் அவர் என் தேவன் என்று சொல்றார். இப்ப நன்றி அறிதலை பார்க்கும் போது அவர் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு மோசமான இருந்த சூழலிலும் சரி, எவ்வளவு கஷ்டமான இக்கட்டான சூழலும் இருந்தாலும் சரி, அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியையும் அனைத்து வழிகளையும் அவர் முழுமையாக அறிந்திருக்கிறபடியால் நான் அவரை முழுவதுமாக நம்பியிருக்கிறேன் என்று இந்த நன்றியறிதல் ஜெபத்தில் அவர் தெரிவிக்கிறார். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவள் கடவுளோடு ஒரு உறவில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. உறவு தன்னை படைத்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ளால உறவாக இருக்கு. அந்த உறவு பலப்படும் போது அந்த உறவில் நெருக்கம் ஏற்படுகிறது. அந்த நெருக்கம் நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நெருக்கம் நன்றி அறிதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என் தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருப்பதால், என் தேவனோடு நான் நெருங்கிய உறவில் இருப்பதால், அவர் மீது மட்டுமே நான் முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஜபத்தில் நாம் தனிப்பட்ட முறையில் ஜபத்திலே அவரோடு நெருங்கி உறவாட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. அந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஜாம் பண்றோம் சரி, நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் சரி, அது வெறும் வார்த்தையினால மட்டும் இல்ல, அது திருச்சபையில மட்டும் காணப்படுறதில்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழலிலும் அது காணப்பட வேண்டும். அந்த கிருபையும் அந்த உறவும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அவர் என் தேவன் என்று சொல்லும் போது அவர் உங்களை ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார், உங்களை ஆட்கொள்கிற ராஜாவாக இருக்கிறார். அதான் சுவிசேஷம். இதுதான் போன வாரம் பார்த்தோம். போன வாரம் அவர் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆளுகிற ராஜாவாக இருப்பதால் நான் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். நான் அவரை சார்ந்து இருப்பதால் நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அதான் ஜபத்திலும் அப்படியே கொண்டு வரணும். ஜபத்துல நான் அவரை சார்ந்திருப்பதால் அவர் என்னை ராஜாவா அவர் என்னுடைய ராஜாவா இருப்பதனால் நான் அவரை முழுவதுமாக நம்பி அவரை மட்டுமே சார்ந்திருக்கும் போது அவரோடு நெருங்கிய உறவில் காணப்படுகிறவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல ஜபம் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உறவு முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே ஜபத்திலே தேவனோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதனுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஜபம் செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு பண்ணாம முழு விசுவாசத்தோடும் முழு நம்பிக்கையோடும் கடவுளை சார்ந்திருப்பது. ஜபம் ஏன் பண்றோம் அப்படின்னா, அது என்னால முடியல, என்னால செய்ய முடியாத ஒரு வேலை, அதுக்கு நான் கடவுளை நம்பி கடவுளை சார்ந்திருந்து நான் அதை பெற்றுக்கொள்கிறதான் ஜபம். இந்த இடத்துல அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருப்பதனால், என்னுடைய தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை பண்ணியிருப்பதால், என்னுடைய தேவனிடத்தில் நான் இவ்வளவு நெருங்கிய உறவை வைத்திருப்பதால் நான் அவரை முழுவதுமாக நம்பியிருக்கிறேன். என்னுடைய சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடியதா இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றுக்கும் அவரே காரணராயிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற மனிதனாக இருக்கிறார். ஜபம் என்பது கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஜபம் என்பது கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஜபம் பண்ணும்போது முழுவதுமாக அவரை நம்பி வாழ்வது. ஜபம் என்பது முழுவதுமாக நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. ஜபம் என்பது அது வெறும் வார்த்தை அல்ல, அது உறவு. ஜபம் என்பது இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த தேவனோடு பேசுவது. பவுல் அதுதான் வெளிப்படுத்துகிறார். நாலாம் வசனத்தை பார்க்கும்போது அந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், பவுல் அந்த ஜபத்தின் நான்கு தன்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது எப்பொழுதும் ஜபம் செய்கிறவராயிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்ய எந்த நேரத்திலும் பிலிப்பு மக்களை நினைக்கும் போதெல்லாம் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவர் பிலிப்பு பட்டணத்தில் சபையை நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஜெபத்திலே தேவனுக்கு நன்றியை சொல்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். கடவுளுடைய மக்களுக்காக கடவுளுடைய சமூகத்தில் நன்றியை தெரிவிக்கிறார். கடவுளிடம் ஜெபிப்பதால் மட்டுமே நிலையான நன்றி அறிதல் உள்ளவனாய் இருக்க முடியும். கடவுளிடத்துல நம்ம நன்றி சொல்வதால் மட்டுமே அந்த நன்றி அறிதல் எப்பொழுதுமே நிலையானதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் எல்லா சூழலிலும் எந்தெந்த சூழலெல்லாம் இந்த திருச்சபை மக்களை நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக அந்த திருச்சபையை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்காக நன்றி உள்ள ஒரு மனிதனாக, நன்றி சொல்கிற ஒரு மனிதனாக இந்த பவுல் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாலாம் வசனத்துல உங்கள் அனைவருக்காகவும் சபையில் இருக்கிற பிலிப்பி பட்டணத்து சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்காகவும் அங்க பவுல் ஜெபிக்கிறோடு மனிதனாக இருக்கு. இதான் நம்ம 1 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் போது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், அனைவருக்கும் என்று பார்க்கும் பொழுது திருச்சபையின் விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே பவுல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த அனைவரும் என்று சொல்லும் போது அது ஒற்றுமையை குறிக்கிறது என்று பார்த்தோம். அதே போல மறுபடியும் இங்கே பார்க்கிறோம், இது ஒற்றுமையை குறிக்கிறது. ஜெபம் மக்களிடத்தில் உள்ள பிரிவினையை உடைக்கிறதாக இருக்கிறது. ஏன் ஜெபம் அவசியம்? அடுத்து ஏன் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அது மக்களிடத்தில் திருஜபைக்குள்ளாக இருக்கிற பிரிவினையை சரி செய்கிறதாக இருக்கிறது. ஜெபத்துல நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் போது நாம் எல்லாரும் அந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை கொடுத்து, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் இருக்கிறோம் என்ற உணர்வை கொடுத்து அந்த பிரிவினையை தகர்க்கிறதாக இருக்கிறது. இப்ப திருச்சபையிலையும் விசுவாச ஐக்கியமும் கம்மியா இருக்கு அப்படின்னா ஜபம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபம் சரியில்லை அப்படின்னா, கிறிஸ்துவோடு உறவு சரியில்லை அப்படின்னா, விசுவாசிகளிடையே உறவு சரி இருக்காது. நம்மளுடைய தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு எப்பொழுது சரியாக இருக்கிறது, எப்பொழுது நெருக்கமாக இருந்தால் மட்டுமே சக விசுவாசிகளோடும் நம்மளுடைய ஐக்கியமும் நம்மளுடைய அன்பும் ஒற்றுமையும் நெருக்கமாக காணப்படும். ஜபம் இந்த பிரிவினையை தகர்க்கிறதாக இருக்கிறது. ஜபம் மக்களிடத்தில் உள்ள எல்லா பிரிவினைகளையும் தகர்க்கிறதாக இருக்கிறது. விசுவாசிகள் பிரிவினை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இத மறுபடியும் இந்த நிருபத்துல பவுல் பேசிக்கொண்டேதான் இருக்கு. 4 அதிகாரத்திலும் மறுபடியும் இந்த ஒற்றுமையை குறித்து அவர் பேசதான் போறார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் இந்த பிரிவினையை குறித்து மிக அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசிகள் பிரிவினை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் இருக்கிறோம் என்ற எண்ணப்பாட்டை தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக கொண்டு வந்து அதை திருச்சபை மக்களுக்கு முன்பாக தெரிவிக்கப்படுத்துகிறார். இப்ப ஜெபம் என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, பிரிவினையை சரி செய்கிறது. ஜெபம் பிரிவினையை சரி செய்ய இன்றியமையதாக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உறவு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மனிதன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, அந்த மனிதன் தன்னுடைய உறவை கடவுளோடு இன்னும் அதிகமாக நெருக்கப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நெருக்கமான உறவில் இருக்கும் போது மட்டுமே அவன் சந்தோஷம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியும். அப்படி சந்தோஷமாக இருக்கிற மனிதனால் மட்டுமே கடவுளை மெய்யான முறையிலே ஆராதிக்க முடியும். இங்க சபை என்பது கூட்டாக நாம் ஐக்கியப்பட்டு பிரிவினை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் இடம். இப்படி ஆராதிக்கும் இடத்துல பிரிவினையை பத்தி பேசி தனித்தனியா வந்து ஆராதித்து போற இடம் சபை அல்ல. சபை என்பது நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி பிரிவினை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை விசுவாசிகளுக்கு பவுல் மறுபடியும் சொல்லித்தர காரியம், ஜபிக்க வேண்டும், ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் திருச்சபை. பவுல் பிலிப்பட்டினத்து திருச்சபைக்கு சொல்கிற காரியம் என்று பார்க்கும்போது, நான் நன்றி சொல்றார், நன்றி சொல்லும் போது எல்லாருக்கும் சொல்றார். எல்லாருக்கும் சொல்லும் போது அந்த திருச்சபையில பிரச்சனையை கொடுக்கிற மனிதருக்கும் சரி, பிரச்சனையை கொடுக்காம சுமூகமா போறவனுக்கும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கப்பட்ட மனிதருக்கும் சரி, உயர்ந்த நிலையில் இருக்கப்பட்ட மனிதருக்கும் சரி, எல்லாரையும் அந்த ஜபத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைக்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பிரிவினையை சரி செய்வது சூழ்நிலை அல்ல, பிரிவினையை சரி செய்வது தலைமைத்துவம் அல்ல, பிரிவினையை சரி செய்வது ஜெபம். ஜெபம் பிரிவினையை தகர்க்கிறதாக இருக்கிறது. அனைவருக்காகவும் திருச்சபை மக்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே ஜெபம் மேலெடுக்கும் போது அனைவரும் அந்த ஜெபத்திற்கு செவி கொடுத்து ஜெபத்திலே ஒன்றிணைந்த ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது சபையை சரி செய்கிறதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த சூழல பார்க்கும் போது ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ஜெபிக்கிற குணத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஜெபம் உறவை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது தன்மையை பார்க்கிறோம். மூன்றாவது தன்மை, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்துடனே விண்ணப்பம் பண்ணி. இந்த இடத்துல இது ஒரு நன்றி அறிதல் ஜெபமாக மட்டும் இல்லாமல், இது அந்த திருச்சபையின் ஒரு சில காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த 4 வசனத்துல 2 முறை விண்ணப்பம் என்ற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்துல பார்த்தாலும் பிரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 முறையும் பயன்படுத்தப்படுகிறது. முதல் முறை பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஜெபத்தை குறிக்கிறது. 2 முறை பயன்படுத்துகிற வார்த்தை அது வேண்டுதலை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்ப வேண்டுதலை குறிக்கும் போது பவுல் பிலிப்பு பட்டணத்து சபைக்கின் ஒரு சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறார். இப்ப நன்றி அறிதலோடு இணைந்து சபையின் முக்கியமான தேவைகளும் அங்க ஜபத்திலே ஏறெடுக்கப்படுகிறது பார்க்கும். இப்ப நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சபையின் நல்ல காரியத்துக்காக மட்டும் அவர் ஜபித்து அப்படியே விட்டு விடவில்லை. அந்த சபையின் அவசரமான ஒரு காரியம், அவசரமான ஒரு தேவை ஒன்று காணப்படுகிறது. 4:6 பார்க்கும்போது அங்க என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆங்ஸைட்டி, அங்க திருச்சபை மக்கள் எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஜபத்திலே அந்த காரியத்துக்காக, அந்த பிரச்சனைக்காக அவர் ஜபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஜபம் என்பது உண்மையிலிருந்து தப்புவதல்ல. இப்ப இந்த இடத்துல அவர் பவுல் கூறுகிற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, ஜபம் என்பது உண்மையிலிருந்து தப்பித்துக் கொள்வதல்ல, ஜபம் என்பது நல்ல காரியங்களுக்கு மட்டும் ஜபம் செய்வதல்ல, ஜபம் என்பது எல்லாவற்றையும் கடவுளுக்கு தெரியப்படுத்துவது. இப்ப எதுக்கு நம்ம ஜபிக்கணும், அப்படின்னா ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும் போது மட்டும் ஜபத்திலே அதை தெரியப்படுத்துவது அல்ல, ஒரு சில மகிழ்ச்சியான காரியங்கள் நடைபெறும் போது மட்டும் அதை தெரியப்படுத்துவது அல்ல. இந்த இடத்துல பவுலோடைய சூழலை பார்க்கும் பொழுது அவர் பிலிப்பு பட்டணத்து திருச்சபையிலிருந்து ஒரு உதவியை பெற்றிருக்கிறார். அந்த உதவிக்காக நன்றி சொல்கிறார். இப்ப நன்றி சொல்லும் போது அந்த உதவிக்காக நன்றி என்று சொல்லிவிடாமல் அந்த திருச்சபையினுடைய அவசரமான தேவைக்காகவும் அவர் தேவனுடைய சமூகத்தில் அந்த திருச்சபையை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இப்ப ஜபம் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலிருந்து தப்பித்து வர காரியம் அல்ல, ஜபம் என்பது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருவதாகும். பவுல் அவருடைய பிரச்சனைகளுக்காகவும் தன்னுடைய நன்றியறிதல் ஜபத்திலே அவரை ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிறார். அடுத்து இந்த நிருபத்தினுடைய முக்கியமான பதம் சந்தோஷத்தோடே. சந்தோஷத்தோடே என்ற பதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அது அந்த வார்த்தை சுவிசேஷ அனுபவத்தை மையமாக கொண்டிருக்கிறது. சந்தோஷம் என்ற வார்த்தை சுவிசேஷத்தின் அனுபவத்தை மையமாக வைத்திருக்கிறது. அந்த சுவிசேஷத்தின் அனுபவம் சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கிறது. அதனாலதான் இது ஆவியின் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆவியின் கனியில் அது அன்பு சந்தோஷமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது. விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விசுவாசியுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கர்த்தருக்குள் இருக்கிறான் என்று பார்க்கும்போது, அவன் பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ளாக வைத்திருக்கிறான் என்பதை அவன் மக்களுக்கும் தனக்கும் அவன் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல வரும்போது அது இதான் இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு காரியம். இன்னைக்கு வாலிபர்களுக்கு அதிகமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் விசுவாசியா மாறிட்டேன், நான் ரொம்ப ரிஜிட்டா இருக்கும், நான் ரொம்ப உம்முன் இருக்கணும், நான் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, உன்னோட இருதயத்திலே அவர் செயல்படும் போது, நீ அவருடைய கட்டளைக்கும் நியாயங்களுக்கும் கீழ்படிந்து நடக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே அது ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கு. ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டானா அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அதனாலதான் பார்க்கிறோம் ஆவின் கனிகள்ல ஒன்று சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கும். பவுல் தன்னுடைய சூழ்நிலையில ஒரு சிறையில இருக்கும் போது தன்னுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையில அவர் சந்தோஷத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபத்தில் சந்தோஷமாக தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று பார்க்கும். இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலையெல்லாம் தாண்டி, அவருடைய பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த சந்தோஷம் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகள் இப்படிப்பட்ட முறையிலே நம்முடைய ஜபத்தை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா? முதலாவது என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதும் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? ரெண்டாவது எல்லாருக்கும் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? எல்லா காரியத்தையும் தேவனுக்கு ஜபத்திலே தெரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறோமா? இதையெல்லாம் தாண்டி நான் ஜபத்திலே கடவுளோடு சந்தோஷமாக உறவாடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? பவுல் இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உறவு கிறிஸ்துவோடு நெருங்கி இருப்பதால் அவர் ஜபத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஜபம் வெறும் புலம்பலாகவே தான் இருக்கு. நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஜபம் வெறும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ளாவே தான் இருக்கு. நம்மளுடைய ஜபம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை ஒரு காலமும் வெளிப்படுத்தாத ஒரு நிலையில தான் நாம் காணப்படுகிற மக்களாகவே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், உங்களோட உறவு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இல்ல, சரியான முறையில இல்ல, ரொம்ப தூரமா இருக்கும். சரியான முறையில நான் கடவுளோடு ஜெபிக்க நான் மாஞ்ச இல்லாதவனாக, அந்த உறவை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனாக இருப்பதால் நான் ஜெபத்திலே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த தயங்குறவனாக இருக்கிறேன். சந்தோஷம் என்பது ஆவின் கனியில் ஒன்று. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற மனிதன் முதலாவது ஜெபம் செய்யும் குணாதிசயத்தை பெற்றிருக்கிறவனாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையில மிக குறைந்து காணப்படுகிறது ஜெபம். பிரேயர் மீட்டிங்ல பார்க்கும்போது 7 பேர், 3 பேர், 4 பேர் கஷ்டமா இருக்கு. யாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஐக்கியத்தை விரும்பாத ஒரு சூழல் காணப்படுகிறது. மறுபடியும் திருச்சபைக்கு தேவன் சொல்கிற காரியம், உங்களுடைய உறவை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஜபிக்கிற திருச்சபை ஒற்றுமை உள்ள திருச்சபையாக, கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிற திருச்சபையாக, அவருக்குள் ஒன்றாய் இருக்கிற திருச்சபையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஜபம் இல்லாத திருச்சபை ஐக்கியமற்ற திருச்சபையாக, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்ற கொள்கையை நிராகரிக்கிற திருச்சபையாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபைக்கு மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவோடு எப்படிப்பட்ட உறவில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கிற மனிதனுடைய குணாதிசயம் முதலாவது அவன் ஜபிக்கிற குணத்தை பெற்றிருக்கிறான். இரண்டாவதாக, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும் மனிதன் தன்னை சுவிசேஷ பணியில் ஐக்கியப்படுத்திக் கொள்பவன். இரண்டாவதாக பார்க்கும் போது, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கும் மனிதன் தன்னை சுவிசேஷ பணியில் ஐக்கியப்படுத்திக் கொள்பவன். 3 மற்றும் 5 வசனங்களை வாசிக்கும் போது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர் ஆனபடியால் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். ஏன் இந்த வசனத்தை மாத்தி மாத்தி வாசிக்கிறோம் என்று பார்க்கும்போது, மூல மொழியிலும் ஆங்கிலத்திலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல இருக்கு. முதலாவது 6ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் அடுத்தனமும் 5ஆம் வசனமும் என்ற வரிசையிலே தான் மூல மொழியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கான முக்கியமான காரணம் இந்த 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பிய சபை மக்கள் தங்களை சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் இந்த காஸ்பிள், சுவிசேஷத்திற்கு தங்களை உடன்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார்கள். மூல மொழியில இந்த உடன்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தில் நெருக்கமான உறவை கொண்டவர்கள், சுவிசேஷத்திற்காக நெருக்கமான உறவிலே சுவிசேஷத்தில் ஈடுபட்டவர்கள் என்று பார்க்கிறோம். பவுல் இந்த ஐக்கியத்தை சந்தோஷமாக அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்பொழுதெல்லாம் பிலிப்பியப்பட்ட மக்களை நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திருச்சபை மக்கள் சுவிசேஷத்திற்காக அவர்கள் ஐக்கியப்பட்ட மக்கள், சுவிசேஷத்திற்காக உடன்பட்ட மக்கள் என்று பார்க்கிறோம். ஐக்கியம் என்பது அந்த ஐக்கியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாளில் தொடங்கியது. சுவிசேஷம் பரம்புவதற்காக ஐக்கியப்பட்டப்பட்ட இந்த உடன்பாடு இந்த ஐக்கியமாக இருக்கு. இந்த ஐக்கியத்தை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பவுல் மக்கதோனியால இருக்கிற பிலிப்பிய பட்டணம், அது ரோமர்களுடைய குடியிருப்பார், அங்க போய் தன்னுடைய 2வது மிஷினரி பயணத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் போகிறார். போகும்போது அங்க எந்த ஒரு ஜபாலயம் கிடையாது, ஏன்னா அங்க யூதர்கள் கிடையாது, அந்த புறஜாதியான ஒரு இடம், அது ரோமர்களுடைய குடியிருப்பா இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது ஆற்றின் அருகே அநேக பெண்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வழக்கமாக அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் பவுல் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது மூன்று மக்கள் அந்த திருச்சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள். முதலாவது லிதியாள் என்று பார்த்தோம். அவள் தன்னுடைய குடும்பத்தாரோடும் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய வீட்டை அந்த சுவிசேஷ பணிக்காக திறந்து கொடுத்தாள் என்று பார்ப்போம். இரண்டாவதாக, குறி சொல்கிற ஒரு அடிமை பெண், அவள் அங்க சுகப்பட்டு அந்த சுவிசேஷத்தின் கிருபையை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். மூன்றாவதாக பார்க்கும்போது சிறைச்சாலைக்காரன், அவன் பவுலுடைய வாழ்க்கையும் சீலாவுடைய வாழ்க்கையும் பார்த்து, அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவன் சுவிசேஷத்திற்குள்ளாக தாக்கத்தினால் இழுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த மூவரும், இவர்களுடைய குடும்பமும், லிதியாவுடன் இருந்த அநேக பெண்களும் இணைந்து இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் இந்த சுவிசேஷத்திற்காக ஐக்கியப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். இந்த ஐக்கியப்பட்ட கூட்டம் சந்தோஷத்தினால் அந்த அனுபவத்தை அவர் என்ன பவுல் தெரிவிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது? முதலாவது பார்க்கிறோம், இந்த ஐக்கியம் சுவிசேஷத்தினால் ஏற்பட்ட ஐக்கியம். இந்த ஐக்கியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதினால் உண்டான ஐக்கியம். இப்ப சபை என்று பார்க்கும் போது இது விசுவாசிகளினுடைய ஐக்கியம். அதை முதல் புரிஞ்சுக்கணும், அதை முதல் சரியான முறையில புரிஞ்சுக்கணும். சபை என்பது விசுவாசிகளினுடைய ஐக்கியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்களும் நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் நடுவாக இருப்பவர், மையமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஐக்கியத்தில் நாம் பலப்பட வேண்டும். இந்த ஐக்கியத்தை நாம் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது ஒரு போதகரை வச்சிருக்கிறாரோ அல்லது இந்த இடத்துல இருக்கிறதுனாலயோ ஒரு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வைத்திருப்பதனாலோ நான் இங்க வந்து கூடல. இது சுவிசேஷத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியம். அதை சரியான முறையில புரிஞ்சு கண்டாதான் நாம் சரியான முறையிலே திருச்சபையில நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். நான் இங்க பிறந்திருந்து வந்துட்டு இருக்கனால அந்த சபைக்கு வரையல, இயேசு கிறிஸ்து இருக்கனால தான் நான் அந்த சபைக்கு வந்துட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இங்கே அறிவிக்கப்பட்டிருப்பதனால, இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ம அனைவருக்கும் மையமாக இருப்பதனால் இந்த சபையில வந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வோடு இந்த திருச்சபைக்கு வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரியான உணர்வோடு இந்த திருச்சபையில் ஐக்கியப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதமும் அதான் போதிக்குது, சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் விசுவாசிக்கிற ஜனங்களின் ஐக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கும்போது இது கிருபையின் ஐக்கியம். இந்த கிருபையின் ஐக்கியம் மனிதனுடைய சிந்தனையில் தோன்றினதல்ல. காலையில பார்த்தோம், ஒண்ணு குறைந்த பாக்குறோம், இந்த ஐக்கியம் என்பது மனிதனுடைய சிந்தனையில் தோன்றினதல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட ஐக்கியம். புரிஞ்சுக்கோங்க, நல்லா சரியான முறையில புரிஞ்சுக்கணும். இந்த ஐக்கியம் என்பது நாம் அனைவரும் விசுவாசிகளாய் கூடியிருக்கிற இந்த கூட்டமானது மனுஷனால் தோன்றின காரியம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது. இந்த ஐக்கியம் பரிசுத்தாவியன் அவர் கொடுக்கும் ஐக்கியம். பிலிப்பியர் 2 முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, அன்பினாலே யாரது தேர்தலும் ஆவின் யாரொரு ஐக்கியமும். இந்த ஐக்கியம் என்ன செய்யப்படுகிறதுனா பரிசுத்தாவியினாலேயே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஐக்கியம் நம்மளுடைய ஐக்கியம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உண்டாக்கப்பட்டது. எபேசியர் 4:4 பேசியர், தேவன் எப்பொழுது உங்களை முன் குறித்தாரோ அப்பொழுது இந்த ஐக்கியமானது உருவாக்கப்பட்டது. நம்ம அனைவரும் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே ஐக்கியத்தில் உள்ளவர்கள் தேவனுடைய சிந்தனையில. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியமானது இயேசு நம் அனைவரையும் ஒன்றுபடுத்துகிறார். இந்த ஐக்கியத்துல என்ன படுத்துறாரு? ஏன் நம்ம இங்க வந்து தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஐக்கியத்துல இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார். அவர் தமது வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியினாலேயும் நம்மளை ஒன்றிணைக்கிறார். இப்ப ஏன் இங்க வந்து கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் யார் யாருக்குள்ளெல்லாம் வாசமா இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கும் ஐக்கியமாக இருக்கிறது. அது எதால செய்யப்பட முடியும்னா, அது கடவுளுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினருடைய செயலினால் மட்டுமே செய்யப்பட முடியும். இந்த ஐக்கியம் என்பது, இந்த சபை என்பது கடவுளால் உண்டாக்கப்பட்டது. அது உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவினால் முன்குறி, அது பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டது. அது தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தாவியானவரும் உறுதி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இது சுத்த கிருபையாக இருக்கிறது. அடுத்து 2வதாக பார்க்கும்போது, இந்த ஐக்கியம் விசுவாசம் உள்ள ஐக்கியமாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், இந்த கிருபையின் ஐக்கியமாக இருக்கு. இந்த கூடுகை ஒரு கிருபையினுடைய கூடுகை. இது சுவிசேஷத்திற்காக நிற்கிற ஒரு கூடுகை. இந்த கூடுகை ஒரு விசுவாசத்தை முக்கியப்படுத்தி இருக்கிற கூடுகையாக இருக்குது. விசுவாசமே பிலிப்பியப்பட்டின மக்களை ஒன்றிணைத்தது. அதே விசுவாசமே இன்று நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் மீது விசுவாசம். எதுல விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம். எதுல விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்புல, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத அடையாளத்துல, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுல, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல விசுவாசம் உள்ள கூட்டத்தார் இந்த ஐக்கியத்தில் உள்ளவர்கள்.
நம்ம யார், நம்ம எதை நம்பி இந்த திருச்சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம், ஏன் சுவிசேஷ ஐக்கியத்திற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறார் என்று பவுல் சொல்லும் போது அவர்கள் இந்த காரியத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவருமானே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? 30 அது 31 சொல்லப்படுகிறது, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியா பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இதான் சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் உள்ளவராய், அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ள மனிதர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பவுலையும் பிலிப்பையும் அந்த சபை சுவிசேஷத்தின் பயன்பாட்டிற்காக ஒன்றிணைத்தது. இந்த விசுவாசம் என்ன செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ பயன்பாட்டிற்காக நாம் அனைவரையும் ஒன்றிணைத்ததாக இருக்கிறோம். பவுலும் பிலிப்பு சபை மக்களும் ஒரே கிருபையும் ஒரே மன்னிப்பையும் அனுபவித்தார்கள். நாம் எல்லாரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள் என்று சொல்லுகிற நாம் அனைவரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அனைவரும் ஒரே மன்னிப்பையும் ஒரே கிருபையும் அனுபவித்தவர்கள். எல்லாத்திலையும் ஒன்னாதான் இருக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க, சரியான முறையில புரிஞ்சுக்கோங்க. இது ஐக்கியம், நாம் ஒரே கிருபையின் கீழாக இருக்கிறோம், ஒரே விசுவாசத்தின் கீழாக இருக்கிறோம், ஒரே அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப இதேதான் பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு சொல்றார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நாள் முதல் கொண்டு என்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அந்த ஆற்றின் அருகே நான் உங்களுக்கு சொன்னேனோ அன்னையிலிருந்து இந்த பிலிப்பிய நிருபம் 60 AD எழுதப்பட்டது. அந்த முதலாவது இரண்டாவது மிஷினரி பயணம் 49 AD 49 AD 60 AD வரைக்கும் அவர்கள் எல்லாரும் அந்த சுவிசேஷத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்திற்காக ஐக்கியப்பட்டவர்களாய் அந்த சுவிசேஷத்திற்காக உடன்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த அவர்கள் கடவுளோடு உடன்படிக்கையின் சமாதானத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் மன்னிப்பையும் கிருபையும் அனுபவித்தவர்கள். அதே போல இந்த திருச்சபை மக்கள் கடவுளின் உடன்படிக்கையின் சமாதானத்தை அனுபவித்தவர்கள். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலினால் உண்டாக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல். அடுத்து பார்க்கும்போது இந்த ஐக்கியம், இந்த திருச்சபின் பிலிப்பிய திருச்சபினுடைய சுவிசேஷ ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே இந்த ஐக்கியத்தை இணைக்கும் வல்லமையை கொண்டதாக இருக்கிறது. எப்படி நீங்க எல்லாம் இந்த ஐக்கியத்துக்குள்ள இணைந்தீங்க, எப்படி நம்ம எல்லாம் இந்த கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது, அது பிரசங்கத்தின் வல்லமையினாலே மாத்திரம், அது சுவிசேஷ பிரசங்கத்தின் வல்லமையினாலே மாத்திரம். இந்த திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த திருச்சபையே சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிறது என்று பார்க்கும்போது, அந்த சுவிசேஷம் பிரசங்கப்படுவதனால் மட்டுமே இந்த ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. ஏன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, சுவிசேஷத்தை கேட்டிருக்கோம். அந்த சுவிசேஷத்தை கேட்டதுனால நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் சுவிசேஷ பிரசங்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த ஐக்கியமானது இந்த சபையானது அந்த சுவிசேஷ பிரசங்கத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டதினால் இந்த சுவிசேஷம் பிரபலமாகும்படி இந்த திருச்சபையானது ஐக்கியமாக செயல்பட வேண்டும். நம்ம அனைவரையும் பிரசங்கம் ஒன்றிணைத்தது, சுவிசேஷ பிரசங்கம் ஒன்றிணைத்தது. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சுவிசேஷ பிரசங்கம் பிரபலமாக்கும்படி, இன்னும் இந்த ஐக்கியத்திலே விசுவாசிகள் ஜனங்கள் சேரும்படியாக இந்த ஐக்கியமானது வேலை செய்ய வேண்டும். அடுத்து பார்க்கும்போது இது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்துகிறதாக இருக்கு. இந்த ஐக்கியம், இந்த சபை, இந்த சுவிசேஷத்தின் உடன்பாடு, இந்த சுவிசேஷத்தின் ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது என்று பார்க்கணும். ஏன் சுவிசேஷ ஐக்கியம் முக்கியம்? ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற மனிதன் சுவிசேஷ பணியில ஈடுபட வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் எல்லாரும் ஒரே அனுபவத்திற்குள்ளாக போனவர்கள், நாம் எல்லாரும் ஒரே கிருபைக்குள்ளாக இருக்கிறவர்கள், நாம் எல்லாரும் ஒரே இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதலை அனுபவித்த மக்கள், நாம் எல்லாரும் ஒரே உடன்படிக்கையின் சமாதானத்தை பெற்றிருக்க மக்கள், நாம் எல்லாரும் ஒரே சுவிசேஷ பிரசங்கத்தினால் ஐக்கியப்பட்ட மக்கள். அதை புரிஞ்சுக்க வேண்டும். அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியம் பரிசுத்தாவியினால் உறுதி செய்யப்பட்டது. 2 அதிகாரம் 1 வசனம். இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணத்தை வல்லமையை கொண்டது. பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் போது எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இப்ப இந்த ஐக்கியம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் கொண்ட ஐக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை கொண்ட அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம், ஏன் தனித்தனியாக இங்க வந்து ஆராதிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் உறவை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனாலதான் இந்த நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது அநேக முறை பவுல் பயன்படுத்துகிறார், 9 முறை இந்த நிருபத்துல பயன்படுத்திருக்கிறார், சகோதரரே. அந்த வார்த்தை மூலமாசில பார்க்கும்போது சகோதரரே சகோதரிகளே என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய குடும்பத்தின் உறவை வெளிப்படுத்துகிறார். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் கீழாக ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது என்று பார்க்கும்போது, நம் அனைவரையும் ஒரே உறவுக்குள்ளாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் முதலாவது சுவிசேஷத்தினால் இணைக்கப்பட்டது, மற்றும் இந்த ஐக்கியம் சுவிசேஷம் பரம்புவதற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்து முதலாவது நாம் எப்படி இணைக்கப்பட்டோம் சொல்லியாச்சு, இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம் என்று சொல்லியாச்சு, எப்படி இந்த சுவிசேஷத்தினால் உடன்பட்டவர்கள் என்று சொல்லியாச்சு. அடுத்து பார்க்கும்போது இந்த ஐக்கியமானது சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு பயனுள்ளதா இருக்க வேண்டும். 1 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும்போது, சகோதரரே எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். அவருடைய பாடு அவருடைய உபத்திரவம் எதுக்கு பிரயோஜனமா இருக்கு, அட்வான்ஸ் ஆஃப் தி காஸ்பல் அப்படி சொல்றாங்க. சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்று கூறும்போது இது செயல்படுகிற ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த பிலிப்பிய மக்கள் செயல்படுகிற ஐக்கியத்தை வைத்திருந்தார்கள். ஐக்கியம் என்பது நான் சுவிசேஷத்தை கேட்டு அப்படியே உட்கார்றதல்ல, நான் சுவிசேஷத்தை கேட்டு ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு வந்து சொல்வதல்ல. இந்த பிலிப்பிய மக்கள், இந்த பிலிப்பிய சபை மக்கள் செயல்படுகிற ஐக்கியத்தை உடையவர்களாக இருந்தார்கள். சுவிசேஷம் பிரசங்கித்தல் என்பது பவுல் முக்கியப்படுத்தி கூறுகிறார். இங்கே உடன்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அந்த செயல்படுகிற ஐக்கியத்தை, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற அந்த காரியத்தை தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிலிப்பிய சபை மக்கள் செயல்படுகிற ஐக்கியமாக இருந்தாங்க. எப்படி செயல்படுகிற ஐக்கியமாக இருந்தாங்க பார்க்கும்போது, 1 அதிகாரம் 7 வசனம், செயல்படுகிற ஐக்கியம் என்றால் சுவிசேஷத்தை காக்கவும் அதை உறுதி செய்யவும் வேண்டும். 1 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும்போது, என் கட்டுகளினாலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துவதனாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவர்களானதால். எதற்கு இந்த மக்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, பவுல் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை காக்கிறார் அந்த சுவிசேஷத்தை காக்கவும் அதை உறுதி செய்யவும் இந்த ஐக்கியம் செயல்பட வேண்டும். நான் சபையா ஏன் இங்க கூடி வந்திருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது, நாம் அனைவரும் ஒன்று இணைந்து அந்த சுவிசேஷத்தை பாதுகாக்க வேண்டும். சுவிசேஷத்தை கரைப்படுத்தக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் சுவிசேஷம் என்பது சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் தான் சுவிசேஷம் என்பதை சொல்ல வேண்டும். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். கள்ள போதகர்களுக்கு பாதுகாப்பு, அதான் செயல்படுகிற ஐக்கியம். 2வதாக பார்க்கும்போது, 1 அதிகாரம் 15 முதல் 18 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷமாய் அந்த ஐக்கியம் காணப்பட்டது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த ஐக்கியமானது சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது என்று பார்க்கிறோம். 1 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும்போது, உபத்திரவத்தின் போது ஜபத்தில் அந்த ஐக்கியம் அந்த உபத்திரவத்தில் இருக்கிற மக்களை தாங்கியது என்று பார்க்கிறோம். அடுத்து இந்த ஐக்கியம் இந்த பிலிப்பிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது, 1 அதிகாரம் 27-30 வசனத்தை பார்க்கும்போது, எதிர்ப்பின் மத்தியிலும் சுவிசேஷ விசுவாசத்திற்காக போராடினார்கள். எதிர்ப்பின் மத்தியிலும் சுவிசேஷ விசுவாசத்திற்காக போராடினார்கள். 2 அதிகாரம் 15-16 வசனத்தை பார்க்கும்போது, தொடர்ச்சியாக அந்த சுவிசேஷத்திற்காக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 4 அதிகாரம் 10-18 வசனத்தை பார்க்கும்போது, தொடர்ச்சியாக சுவிசேஷ பணிக்காக தங்களுடைய பொருளாதார உதவியை செய்து கொண்டு வந்தார்கள். யாருக்கு? பவுலுக்கு செய்து கொண்டு வந்தார்கள். இப்ப செயல்படுகிற ஒரு ஐக்கியம் என்பது முதலாவது சுவிசேஷத்தை காக்கணும், சுவிசேஷத்தை உறுதி செய்யணும். இரண்டாவது செயல்படுகிற ஒரு ஐக்கியம் என்பது அது எப்பொழுதெல்லாம் இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஐக்கியம் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, சபை உபத்திரவத்தில் இருக்கும் போது ஜபத்தில் தாங்குகிறதா இருக்க வேண்டும். அடுத்து எதிர்ப்பின் மத்தியிலும் அந்த சுவிசேஷத்திற்காக போராடுகிற ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் தொடர்ச்சியாக வேலை செய்கிற ஒரு ஐக்கியமாக இருக்கும். தொடர்ச்சியாக வேலை செய்யணும். அந்த ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக பார்க்கும் போது இந்த சுவிசேஷத்திற்காக தொடர்ச்சியாக பொருளாதார உதவியை செய்தார்கள். இதுக்காக தான் இந்த நிருபமே, இந்த பொருளாதார உதவி செய்வதற்காக அவர்களுக்கு நன்றி கூறுறது அந்த நிருபமே. அவர்கள் அந்த பிலிப்பிய மக்கள் தங்களுடைய உபத்திரவத்திலும் தங்களுடைய ஏழ்மையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக பவுலுக்கு பொருளாதார உதவியை செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஐக்கியம் செயல்படுகிற ஐக்கியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டது கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டது. இதுதான் செயல்படுகிற ஐக்கியம். இதுதான் திருச்சபையினுடைய ஊழியம். இதுதான் திருச்சபையின் விசுவாசிகளுடைய பணியாக இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபையின் மக்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும். நான் நீங்க பெற்ற சந்தோஷத்தை முத அதை வெளியே சொல்லணும். நீங்க ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டீங்க, அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா அது உங்களால் அடக்கிக் கொள்ளவே முடியாது. அது உங்களால் உங்களுடைய மனசுக்குள்ள வைத்திருக்கவே முடியாது. அது எப்பயும் உங்களோட மனசுல இருந்து அது வெளியே உடைச்சிட்டு வரும். அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் சுவிசேஷம் பிரபலமாக மாட்டேன்? ஏன்னா சுவிசேஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரல. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியலன்னு பார்க்கும்போது, அந்த சுவிசேஷம் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தரல. ஏன்னா நீங்க சுவிசேஷத்தை சரியான முறையில புரிஞ்சு கொள்ளல. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அதனாலதான் என்னுடைய ஐக்கியமாக காணப்பட மாட்டேன். அதனாலதான் இந்த திருச்சபை செயல்படாத திருச்சபையாக இருக்கு. அதனாலதான் மெய்யா கடவுளை ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. கடவுளை மெய்யா ஆராதிக்கலன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம் திருச்சபை அப்படியே நிக்குது. இதுதான் காரணம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சுவிசேஷத்தை சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கி கொண்ட அந்த மக்கள் அந்த சுவிசேஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷமாக அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை இந்த திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நான் என்னுடைய இருதயத்திலிருந்து காட்ட வேண்டும். அந்த ஐக்கியமாக சக விசுவாசிகளோடு ஒருவர் ஒருவர் அன்பில் கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு, பிரச்சனை என்ன அப்படின்னா விசுவாசிகளுக்கு இடையே இயேசு கிறிஸ்து மையமாக இருக்க மாட்டார். அதான் பிரச்சனை. அதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இடையே திருச்சபையின் ஐக்கியத்தின் இடையே இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறாரோ அப்பொழுது கண்டிப்பா சந்தோஷம் இருக்கு. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார், அதான் ரெண்டாவது முழுசா பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கும் பொழுது நான் எனக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், நான் என்னை தாழ்மைப்படுத்தி வேலை செய்ய போகிறேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார் என்பது வெளிப்படும். அதை நான் எங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உலகத்தில் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்த போது அவர் அதை தான் வெளிப்படுத்தினார். அவர் சந்தோஷமாக இருந்தார். ஐயோ இவங்களுக்காக சாவணுமேனு சொல்லி ஒவ்வொரு நாள் மூஞ்ச தூக்கிட்டு அவர் உட்கார்ல, யார்ட்டும் பேசாம இல்ல. அவர் தன்னுடைய வேலையை சந்தோஷமா செஞ்சுட்டு போனார். ஏன்னா அவர் தாமே முன் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். தாமே முன் வந்து இந்த ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும், இந்த ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும் என்று தானே ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அதை பிலிப்பிய சபை அதை தொடர்ந்தது, அதை கடைபிடித்தது. அவர்கள் செயல்படுகிற ஐக்கியமாக சுவிசேஷத்தை சரியான முறையிலே விளங்கி கொண்ட மனிதர்களாக, சுவிசேஷம் என்றால் என்ன, அது இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்று இயேசுவை மட்டுமே மையமாக வைத்து அந்த ஐக்கியம் செயல்படுகிற ஒரு ஐக்கியமாக, பவுலின் ஊழியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக, சுவிசேஷம் பரம்புவதற்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. சுவிசேஷம் தமிழ்நாடு முழுக்க பரவணும் அப்படின்னா முதலாவது நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து மையமாகிறோம். அப்பதான் சுவிசேஷம் பரவும். அப்பதான் நம்ம செயல்பட முடியும். நம்ம செயல்படாம இருக்கும் இருந்த பட்சத்துல சுவிசேஷம் பரவாது. எழுப்புதல் வேணும் அப்படின்னா முதலாவது நம்ம அனைவரும் முதலாவது சுவிசேஷத்தை சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். சுவிசேஷம் முக்கியமானது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அங்க மனுஷனுக்கு இடம் கிடையாது. சபையில மனுஷனுக்கு ஒரு காலத்துல இடம் கிடையாது. அங்க இயேசு கிறிஸ்து மட்டுமே மேன்மை உள்ளவராக மகிமை உள்ளவராக வீட்டில் இருக்க வேண்டும். திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியமே தான். இப்படிப்பட்ட செயல்படுகிற ஐக்கியமாக தான் பிலிப்பிய பட்டின திருச்சபை இருந்தது. இப்படிப்பட்ட செயல்படுகிற ஐக்கியத்தை கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் பவுலுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்கிறபடியால் சுவிசேஷம் பரம்புவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக பவுலுக்கு உதவி செய்கிறபடியால் அதனாலதான் சொல்றார், நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நீங்க இப்படி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நான் எப்பப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சந்தோஷத்தோட என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்றார். அவர் நன்றி எறிதல் சொல்வதற்கான முக்கிய காரணம், ஏன்னா அந்த சபை ஐக்கியத்துல பலப்பட்டு அந்த சபை சுவிசேஷத்தினால் இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டு பரிசுத்த ஆவியானவரினுடைய உதவியோடு சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போ எப்பொழுதும் அது செயல்படுகிறதாக இருக்கிறது. இவர்களின் ஊழியம் பவுலை சந்தோஷப்படுத்துகிறது. பவுல் தன்னுடைய கட்டுகளில் இருக்கும் போதும் கூட, தன்னுடைய சூழல் மோசமாக இருந்த நிலையிலும் கூட அவர் சந்தோஷப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் பார்க்கிறோம் அந்த திருச்சபை சுவிசேஷத்துக்கு காத்தது, அதை அதுக்கு உறுதியாக இருந்தது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது சந்தோஷமாய் இருந்தது. உபத்திரவத்திலே உபத்திரவமாய் இருக்கும் போது ஜபத்திலே தாங்கினது. எதிர்ப்பின் மத்தியிலும் சுவிசேஷத்திற்காக போராடியது. தொடர்ச்சியாக செயல்பட்டது. தொடர்ச்சியாக பொருளாதார உதவி தந்தது. இப்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த திருச்சபையில உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த திருச்சபைக்கு வெளியிலிருந்து பிரச்சனை, அரசாங்கத்திலிருந்து பிரச்சனை, அடுத்து திருச்சபைக்குள்ளாக இருக்கிற சில விசுவாசிகள் இடத்துல ஒற்றுமை இன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திருச்சபைக்கு ஒரு பெரிய பயம், இந்த செயல்படுகிற ஐக்கியம் மந்தமாய் விடுமோ என்ற ஒரு பயம் வந்துச்சு. இந்த செயல்படுகிற ஐக்கியம், இந்த செயல்படுகிற திருச்சபை அந்த தன்னுடைய செயலை நிறுத்தி விடுமோ என்று பயம் வந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்றார் அஞ்சாம் வசனத்துல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பினார். பவுல் இந்த இடத்துல அந்த திருச்சபைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து, சுவிசேஷ பணிக்காக உங்களை ஒன்றிணைத்தவர் இயேசு கிறிஸ்து, சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக செய்யும்படியாக உங்களுடைய இருதயத்தில் பேசினவர், உங்களை ஏவினவர் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் சார்ந்திருக்கும் போது அவர் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாள் பொறியும் அவருடைய இரண்டாம் வருகை மட்டும் உங்களை நடத்தி வருவார். இதான் இந்த வசனத்தோடைய பொருள். உங்களில் நற்கிரியை, அந்த நற்கிரியை எதை குறிக்கிறது என்றால், அந்த சுவிசேஷ பணிக்காக அந்த திருச்சபை செய்த ஒவ்வொரு செயலும் அது சுவிசேஷத்திற்காக நற்கிரியாக இருக்கிறது. இது ரட்சிப்போடு சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது, இந்த பின்னணியோடு பார்க்க வேண்டும். பின்னணியோடு பார்க்கும் பொழுது அவர் திருச்சபையின் ஊழியத்தை மெய்யாய் செய்யும் போது, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை மையமாக வைத்து செய்யும் போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்து அதை தொடங்கினார், அவர் இரண்டாம் முறை வரும் வரையில் அதை செய்து முடிப்பார் என்று பவுல் ஒரு நம்பிக்கையை அந்த பிலிப்பி பட்டணத்தில் திருச்சபை கொடுக்கிறார். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பிரிவினை வந்தாலும், அது இயேசு கிறிஸ்து அந்த நற்கிரியை, அந்த ஊழியத்தை செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட தேவனே நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் பங்குள்ளவனாக இருக்கும். ஏன்னா அது மனுஷனுடையதல்ல, அது கடவுளுடையது. கடவுளை சார்ந்திருக்கிற திருச்சபையும் கடவுளை சார்ந்திருக்கிற விசுவாசியும் இப்படிப்பட்ட ஊழியத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு கத்தருக்குள்ளாக சந்தோஷப்படுகிற ஒரு மனிதனாக, இந்த நம்பிக்கை இருக்கும்போது என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் பிரிவினை வந்தாலும், என்னதான் சுவிசேஷத்துக்கு தடை வந்தாலும், நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த சுவிசேஷ பணியை நான் செய்யும் போது அவர் இயேசு கிறிஸ்து நாள் முறை என்னுடைய பிதாவானவர் தேவன் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த உலகத்துக்கும் வரும் வரைக்கும் அவர் அதை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவனாய் இருக்கிறார். திருச்சபைக்கு இன்னைக்கு மறுபடியும் சொல்ற, இன்னைக்கு நம்ம திருச்சபை சுத்தி நிறைய பிரச்சனை, வெளியில பிரச்சனை, திருச்சபைக்குள்ள பிரச்சனை, சுவிசேஷம் எப்படி சொல்வது என்று பிரச்சனை. ஐயோ இந்த ஊழியம் மந்தமாகி விடுமோ, இந்த ஊழியம் அப்படியே நின்று விடுமோ, ஐயா இல்ல இல்ல இல்ல, இது நம்மளுடைய கையில இல்ல இந்த வேலை. இது தேவன் நம்மளுக்கு, நம்மை ஏற்படுத்தினார், நம்மளை யார் ஒன்றிணைத்தார், கர்த்தர் நம்மளை ஒன்றிணைத்தார், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன் குறித்தார், உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய சிந்தனை எல்லாம் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டோம். இந்த அவர் ஏற்படுத்தின ஐக்கியத்தை அவர் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவன் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறான். இன்னைக்கு நான் இந்த நம்பிக்கையோடு வாழ்கிறேன். இதேதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுதும், ரட்சிப்பை கொடுத்தவர் அவர், ரட்சிப்பை மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு கிருபையினாலே, விசுவாசத்தினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பை ஒரு மனிதனும் இழந்து போக முடியாது, இழந்து போக முடியாது என்ற நம்பிக்கையோடு நான் வாழும் போது சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு காலத்திலும் என்னுடைய பாவத்தினால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போவதல்ல, அவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்தார், அவர் அந்த செயல்பாட்டை முடிப்பார். நான் எவ்வளவுதான பாவியா இருந்தாலும் நான் மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கும் பொழுது அவர் இந்த நற்கிரியை அந்த ரட்சிப்பினுடைய இருதயத்துக்குள் கொடுத்திருக்கிறார், அவர் அதை நிறைவேற்றுவார். ஆனா இந்த பிலிப்பியருடைய பின்னணியில பார்க்கும்போது இது குறிப்பாக அந்த பிலிப்பிய திருச்சபையினுடைய ஊழியத்தை குறித்து பேசுது. ஊழியத்துக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், திருச்சபைக்குள்ளாக பிரிவினை இருந்தாலும், கடவுள் அதை சரி செய்கிறவராக இருக்கிறார். அவர் அந்த ஊழியத்தை அவருடைய இரண்டாம் வருகை மட்டுமாக அவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையிலும் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிற, என்று நம்பி அந்த ஊழியத்திற்கு பங்குள்ளவனாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இப்படிப்பட்ட நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். முதலாவது நம்ம அடிப்படையாக இந்த ஐக்கியம் என்றால் என்ன, இந்த ஐக்கியம் எப்படி உருவாக்கப்பட்டது, நாம் அனைவருக்கும் எது பொதுவாக இருப்பது, நாம் அனைவருக்கும் எது மையமாக இருப்பது, நாம் எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், எந்த கிருபையை பெற்றிருக்கிறோம், எந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்ற சிந்தனை உடையவர்களாக இங்கே நம்ம கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. நாம் சரியான சிந்தனை உடையவர்களாக இருக்கும் போது தெளிவு பெற்று உறவில் பலப்படுவோம். உறவில் பலப்படும் போது அது மெய்யான ஆராதனைக்குள்ளாக கொண்டு பேசியிருக்கு. அந்த மெய்யான ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, என்னோட வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை, சபையிலும் சந்தோஷம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, பிரச்சனை சபையிலையோ அல்லது மற்ற மனிதன்டையோ இல்லோ, பிரச்சனை உங்கள்கிட்ட, பிரச்சனை உங்களுடைய உறவு சரியில்லை, உங்களுடைய உறவு கடவுளோடு நெருங்கிய உறவு அல்ல. இன்னைக்கு ரசிக்கப்படாத மனுஷன் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு, சந்தோஷம்னா எதேதோ அப்படின்னு சொல்லி தனித்தனியா நினைச்சிட்டு, சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொள்றேன்னு நினைச்சிட்டு, மெய்யான சந்தோஷத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை பார்த்துருக்கோம். மெய்யான சந்தோஷம் என்பது சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன என்று விசுவாசிப்பது? அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், நான் அடைய வேண்டிய அந்த நிந்தனையை அவர் எனக்காக அடைந்து தீர்ந்தார், அவர் அது கிருபையினால் எனக்கு பெறப்படுகிறார். அதுக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை விசுவாசித்தா மட்டும் போதும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிரியையை தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக செய்தார், அவரே அதை முற்றிலுமாக உங்களுக்கு அது செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழும்போது மெய்யான சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. விசுவாசிகளாக இருக்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும், நான் முதலாவது ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கும், ஜெபிக்கிற பண்பை உடையவனாக இருக்கும். இரண்டாவது, இந்த சபையின் ஐக்கியம் என்ன என்று சரியான முறையிலே புரிந்து கொண்டு சுவிசேஷம் பரம்புவதற்கு உதவி செய்கிற குணங்களை உடையவராக, இந்த சுவிசேஷத்திற்காக போராடுகிற ஒரு குணங்களை உடையவராக, இந்த சுவிசேஷம் பிரபலமாகும்படி தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய செயலையும் வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக, இந்த சுவிசேஷத்துக்கு சுவிசேஷ பிரபலமாகுவதற்கு ஜபத்தில் தாங்குகிற ஒரு மனிதனாக, நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழும்பொழுது மெய்யான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை பெற்றிருந்த சபைதான் இந்த பிலிப்பிய திருச்சபை. அதுதான் நம்மளுடைய திருச்சபைக்கும் தேவை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைக்கு செயல்படுகிற ஒரு ஐக்கியமாக, சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்று, சுவிசேஷம் பிரபலமாகி அநேகரின் ஐக்கியத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதே நாம் அனைவரும் ஒரே சிந்தனையா இருக்கும். ஏன்னா நித்தியமான வாழ்வு ஒன்று இருக்கு. நீங்களாம் சந்தோஷமா பல்லவத்தில் இருப்பீங்க, உங்க வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சந்தோஷமா பல்லவத்தில் இருப்பாங்களா? ஒரு கேள்வி கேளுங்க. உங்க வீட்டில் இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் இல்லப்பா சந்தோஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே சந்தோஷம் என்று சொல்லிக் கொடுங்க. அந்த பொறுப்பு உங்களோட கையில் இருக்கு. அதனாலதான் நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் தொடர்ச்சியாக அவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ச்சியாக அவர் நம்மளுடைய வார்த்தையினாலே நம்மளுடைய இருதயத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து இதெல்லாம் நாம் உணர்ந்து இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருவாராக.